தொழில் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியுடைய திருக்குறள், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. இதனுடைய விளக்கம் என்னன்னா, ஒருவன் தனக்கு எதிர்காலத்தில் எத்தகைய பயன் கிடைக்கக்கூடும் என்று எதனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு அவர் செய்யக்கூடிய உதவியின் தன்மையை ஆராய்ந்து பார்த்தால் அதனால் ஏற்படும் நன்மை கடலின் தன்மையை விட அளவில் பெரியதாக இருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். செய் நன்றி அதிகாரத்தில் வரும் இந்த திருக்குறளை ஏற்ப எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெருமகனார், 150வது பிறந்த நாள் காணும் கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் காண்போம். கடல் அளவு தியாகம் செய்த அந்த பெருமகனார் பிறந்தது செப்டம்பர் 5 என்றாலே நமக்கெல்லாம் ஆசிரியர் தினம் தான் ஞாபகத்திற்கு வரும். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம். ஆனால் தன்னை உருக்கி இந்திய விடுதலை விளக்கில் எண்ணெய் ஊற்றிய வாவு சிதம்பரனார் பிறந்ததும் இதே தினத்தில்தான். தியாகம் என்ற சொல்லுக்கு தன்னிடம் இருப்பதை இழைத்தலும் தன்னையே இழத்தலும் பொருள் எனில், நிச்சயமாக இந்திய விடுதலை போராட்டத்தில் வாவுசிக்கு மிஞ்சிய ஒரு தியாகி இல்லை என்று அடித்து சொல்லலாம். தாத்தா வழக்கறிஞர், பெரியப்பா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர் என்று வழக்கறிஞர்கள் குடும்பத்து செல்ல பிள்ளையாக வளர்ந்தார் வாவுசி. கல்லூரி படிப்பை முடித்து சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்தார். பின்னர் தந்தையின் விருப்பப்படி சட்டம் பயின்றார். தாம் பிறந்த ஒட்டப்பிராரத்தில் வழக்கறிஞர் தொழிலை தொடங்கியவர் குற்றவியல் வழக்குகளில் தன் வாத திறமையால் தனக்கென ஒரு இடம் பிடித்தார். அப்போதே ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வாதாடினார். ஒட்டப்பிடாரத்திலும் தூத்துக்குடியிலும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக வெற்றி வாகை சூடிக்கொண்டிருந்த காலத்தில்தான் திலகரின் பேச்சை கேட்க நேர்ந்தது. இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் திலகரின் தீவிரவாத பிரிவின் கீழ் செயல்பட்டார். அந்நிய பொருட்களை புறக்கணியுங்கள் என அவர் எடுத்த ஆயுதம் ஆங்கிலேயர்களை ஆட்டம் காண செய்தது. இவர்களை விரட்டுவது என்றால் நம்மவருக்கு கடல் ஆதிக்கம் வேண்டும், எனவே தமிழர்கள் மீண்டும் கடல் மேல் செல்வது எவ்வாறு என்று திட்டமிட்டேன் என தான் ஆரம்பித்த சுதேசி கப்பல் நிறுவனம்தான் முன்னும் பின்னும் 2 பீரங்கிகள் சகிதமாக நீதிமன்றத்திற்கு அவர் அழைத்து வரப்பட காரணமாக இருந்தது. இந்திய முழுமைக்கும் சுதந்திரத்துக்கு போராடிய தலைவர்களில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர் வஉசி மட்டுமே. காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் எல்லாம் சிறைச்சாலைகளில் புத்தகம் படிக்க எழுத வசதிகள் இருந்த பொழுதும் வஉசி மட்டும்தான் செக்கெழுத்தார் என்று சொல்வது மிகைப்படுத்தப்பட்ட வாதம் அல்ல. அவர் 4.5 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்தபோது அவர் குடும்பத்தினரையும் அவரது நண்பர் சுப்பிரமணிய சிவாவையும் தவிர வேறு யாரும் இல்லை. அவர் ஆரம்பித்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியும் அன்றைய ஆட்சியாளர்கள் கைகளுக்கு போயிருந்தது. அவருடைய வழக்கறிஞர் பட்டமும் பறிக்கப்பட்டது. சென்னைக்கு வந்து தன்னுடைய கடைசி காலத்தை கழித்தார். வழக்கறிஞராக, சுதந்திர போராட்ட வீரராக மட்டுமல்ல, தொழிற்சங்கவாதியாகவும் இலக்கியவாதியாகவும் திகழ்ந்தார் கப்பலோட்டிய தமிழன். இந்தியாவின் முதல் அரசியல் வேலை நிறுத்தம் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 1908 மார்ச் மாதத்தில் நடைபெற்றது. கோரல் மில் தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்திற்கு தூண்டுகோலாய் இருந்தவர் வஉசி அவர்கள். இது மட்டுமல்லாமல் மெய்யறம், மெய்யறிவு, பாடல் திரட்டு, சுயசரிதை என 4 நூல்களை எழுதியிருக்கிறார். இந்நிலை, சிவஞான போதம், திருக்குறள் போன்ற நூல்களுக்கு உரையும் எழுதியிருக்கிறார். மனிதனும் அறிவும், மனமும் உடம்பும் என பல தலைப்புகளில் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். சைவ சமயத்தில் தீவிர பற்றுடையராக இருந்தாலும் அரசியலில் சமயம் கலக்கக்கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருந்தார். தனக்கு உதவியவர்களின் பெயரையே தன் பிள்ளைகளுக்கு வைத்ததன் மூலம் மிகச்சிறந்த மனிதராகவும் விளங்கினார் வஉசி. இவர் ஒரு முறை வஉசி அன்றைய ஆட்சியாளர்கள், உன் தாயும் பிள்ளைகளும் கஷ்டப்படுகிறார்களே, இப்போதாவது எங்களின் சொல்படி கற்கலாமே என்று சொன்னதற்கு, என் தாயும் பிள்ளையும் பிச்சை எடுக்கலாம், என் தாய் நாடு ஒரு பொழுதும் பிச்சை எடுக்கக்கூடாது என்று முழங்கிய பெருமகனார் இவர். இன்றும் இவருடைய குடும்பத்தினர் பொருளாதாரத்தில் மிக பெரிய நிலையில் இல்லை என்றாலும், மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் மென்மை தரும் என்ற பொருளுக்கேற்ப வாழ்ந்து வருகிறார்கள். அவர் சுதந்திர போராட்டத்தின், அதாவது இந்திய மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய ஓவசி இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய மூச்சை நிறுத்திக் கொண்டார். நேயர்களே, கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக என்னுடன் நட்பில் இருக்கும் திரு சிதம்பரம் நடராஜன் அவர்களுடைய தாயார் திருமதி மரகதவள்ளி ரங்கநாதன் அவர்கள் வாவுசியின் மகன் வழி பெயர்த்தி, அவர்கள் நமக்கு அளித்த நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம், நன்றியுடன். வணக்கம் அம்மா, இந்த காலை பொழுதுல சங்கம் வானொலிக்காக எங்களுடன் கலந்து கொண்டதற்கு எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நியூசிலாந்து தமிழ்ச்சங்க நேயர்களுக்கு வணக்கம். நான் வாவும் சிதம்பரனார் அவர்களின் 3வது மகன் வாவும் சி சுப்பிரமணியம் அவர்களின் மூத்த புதல்வி. இங்கே என் தந்தையார் கூறிய சில சம்பவங்களை நினைவு கூற விரும்புகிறேன். சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது வாவும் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பிள்ளைகளுக்கு திருக்குறள் மீது பற்று உண்டாகவும் தமிழ் பற்று உண்டாக்கவும் அவர்களை ஊக்குவிப்பார்கள். தினசரி ஒரு குறள் மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவர்களுக்கு காலனா பரிசு அளிப்பார்கள். அந்த காலத்தில் காலனா என்பது இந்த காலை உணவுக்கே போதுமானதாக இருக்கும். ஆனால் பிள்ளைகள் அதை தின்பண்டங்கள் வாங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்வார்கள், பழங்கள் வாங்குவதற்கும் பயன்படுத்திக் கொள்வார்கள். திருக்குறளை ஒப்பித்தவுடன் அதற்கு பொருளரை சொல்லி திருக்குறள் வழிகாட்டி எப்படி நடத்த வேண்டும் என்று கூறுவார்கள். மற்றும் ஒரு சம்பவம் என்னவென்றால், எனது தந்தை கப்பலோட்டி தமிழன் படம் திரைப்படம் எடுக்கும் பொழுது எங்களது வீட்டுக்கு நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அடிக்கடி வந்து போவார். என் தந்தையாரின் நடவடிக்கைகளை பேசும் விதத்தை எல்லாம் கவனித்து கொண்டு போவார். அவர் கூறியதாவது, எப்படியும் மகனின் தோற்றமும் நடையுடைய பாவனையும் தந்தையாரை ஒத்திருக்கும், சிதம்பரம் பிள்ளை அவர்களை ஒத்திருக்கும் என்ற காரணத்தினால் நான் இங்கு வந்து போகிறேன் என்று சொன்னார். திரைப்படம் ப்ரீவியூ ஷோவின் போது எனது தந்தை நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு, அப்படியே என் தந்தை போன்று இருக்கிறீர்கள், என் தந்தையை நினைவு கூர்ந்து விட்டீர்கள் என்று அவரை கட்டிப்பிடித்து கொண்டு சொன்னார். இதுபோன்ற பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இப்பொழுது எனக்கும் வயதாகிவிட்ட காரணத்தினால் எல்லாவற்றையும் நினைவு கூற முடியவில்லை. ஒரு சில சம்பவங்களை மட்டும் உங்களுக்கு கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி அம்மா. இந்த காலகட்டத்திலும் சிரமம் பராமல் எங்களுடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் சங்கம் மோனலி சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நேயர்களே, நம்முடைய நிகழ்ச்சியினுடைய அன்பு நேயரும் தமிழ்ச்சங்கத்தினுடைய தமிழ் பள்ளியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு செந்தில்நாதன் அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் பற்றிய ஒரு வித்தியாசமான சிந்தனையை வழங்க வருகிறார்.
வணக்கம் நண்பர்களே. வ.உ. சிதம்பரம் என்கிற மா மனிதரை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பளித்த முத்தமிழ் சங்கத்துக்கு மிக்க நன்றி. 150 வருஷம் கழித்து ஒரு மனிதரை பற்றி நம்ம பேசுறோம்னு சொன்னாலே அதிலேயே ஒரு சிறப்பு அடங்கியிருக்குது. இந்த மா மனிதர் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்கு வகித்தவர். அதை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், இன்றைய நிகழ்ச்சியிலும் குறிப்புகள் சொல்லியிருக்கலாம், செய்திகள் சொல்லியிருக்கலாம். உயர் திரு வ.உ. சிதம்பரம் அவர்கள் 25 ஆண்டு காலம் எல்லாரும் மாதிரியே படித்து ஒரு வேலையில் அமர்ந்து வழக்கறிஞராக வேலையில் அமர்றார். பிறகு தனது 35வது வயசில் பொது வாழ்வில் நுழைகிறார். அவர் பட்ட இன்னல்களுக்கு அளவே இல்லை. அவர் வந்து சொல்லணும்னா, எனக்கு மிகவும் தெரிகிற சில விஷயங்கள், இன்றைக்கும் புரிந்துற சில விஷயங்கள் என்னன்னா, மக்கள் நலனுக்காக அயராது உழைத்த ஒரு மனிதர். உதாரணமாக தொழிற்சங்கங்கள், அதாவது தொழிலாளிகளுக்கு வந்து கஷ்டம் இருக்குன்னும் போது அந்த கஷ்டத்துக்கு உதவி செய்கிறது ஒன்று, ஆனால் தன்னுடைய அறிவையும் வழக்கறிஞர் பணியையும் பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுன்றது ஒரு அருமையான விஷயம். வ.உ.சி. நமக்கு விட்டு சென்ற ஒரு கருத்து, உதவி செய்யுங்கள், அதை விட முக்கியம் தீர்வு காணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து ஸ்வதேசி அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு வரார். நம்ம நியூசிலாண்டில் இன்னைக்கும் சில வியாபாரங்கள் வந்து வி ஆர் 100% நியூசிலாண்ட் ஓன்ட், மற்றபடி வந்து சின்ன சின்ன ஊர்களுக்கு செல்லும் போது நியூசிலாண்ட்லேயே வி ஆர் லோக்கல் அப்படின்லாம் ஒரு கண்ணோட்டம் இருக்குது, அதனால் எங்களை ஆதரிங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதைத்தான் வ.உ.சி. அன்னைக்குமே நமது வந்து இந்திய பொருள்களை வாங்கணும், இங்கே இருக்கிற வியாபாரம் இந்தியர்களுக்கே நல்ல ஒரு பலனை தரணும் அப்படின்ற ஒரு ஸ்வதேசி அந்த ஒரு அருமையான ஒரு கருத்தையும் விட்டு சென்றிருக்கிறார். பல இன்னல்களுக்கும் இடையே தன் மனம் உடையாது, மிகவும் தன் கொள்கைக்காக சிரமங்களை பாராம அவ்வளவு ஒரு நல்ல விஷயமா அவர் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாரு. மக்களுக்காக அரிய பல செயல்களை செய்திருக்கிறாரு. அவரது புகழும் அவர் விட்டு சென்ற கருத்துக்களும் நம்மளை எந்த நாளும் வழி நடத்தணும் என்பதை கூறி மீண்டும் முத்தமிழ் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
வெள்ளி பன்னி மலையின் மீது உலாவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பன்னி மலையின் மீது உலாவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம்.
பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை
தேசம் என்று தோள் கொட்டுவோம்,
எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம்.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்க. நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
வணக்கம். ஆக்லாந்து பொது நூலகத்தில் தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். வீட்டுக்கு வெளிச்சம் தருவது சாளரம். அதே போன்று அறிவு வளர்ச்சிக்கு வெளிச்சம் தருகின்ற சாளரங்களே புத்தகங்களாகும். மொழியில் புலமை பெறுவதற்கு புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். புதிய சொற்களை அறிய வாசிப்பு உதவுகின்றது. சொல்லின் பொருளை சரியான முறையில் பயன்படுத்தவும் வழிகாட்டுகின்றது. வாசிப்பதன் மூலம் பொது அறிவையும் வளர்த்து கொள்ளலாம். நமது வாசிப்புக்கு உதவும் வகையில் ஆக்லாந்து பொது நூலகம் அதிக எண்ணிக்கையான தமிழ் நூல்களை வைத்திருக்கிறது. அவற்றை தொடர்ச்சியாக எடுத்து படித்து நாம் பயன்பெற வேண்டும். அத்துடன் தமிழ் நூல்களை படிப்போரின் எண்ணிக்கையை ஆக்லாந்து பொது நூலகத்துக்கு காட்ட வேண்டும். அதுவே அங்கு தமிழ் நூல்களை தொடர்ச்சியாக பேண வேண்டிய தேவையை நூலக நிர்வாகத்திற்கு தெரியப்படுத்தும். பான்மியூர், மவுண்ட்ராஸ்கில் நூலகங்களிலேயே தமிழ் நூல்கள் உள்ளன. ஆனாலும் உங்களுக்கு அருகே உள்ள நூலகத்திலேயே நூல்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கேற்ப நூல்களை வாசித்து அறிவை வளர்ப்போம். ஆக்லாந்து பொது நூலகத்திலே தமிழ் புத்தகம் படிக்க வாரீர். அத்துடன் இங்கு தமிழையும் வளர்ப்போம். ஆக்லாந்து நூலகத்தில் உள்ள நூல்களின் வரிசையில இன்னைக்கு பார்க்க போற எழுத்தாளர் கூபா ராஜகோபாலன். இவரை சிறுகதை ஆசான்னே எல்லாரும் சொல்லுவாங்க. எக்கச்சக்கமான நாவல்கள், மொழிபெயர்ப்பு, நிறைய விஷயங்களை பத்தி இவர் எழுதியிருந்தா கூட இவருடைய சிறுகதைகள் பிரசித்தி பெற்றவை. ஈவேரா சமூக மாற்றத்துக்காகவும் பெண்களுடைய நலனுக்காகவும் நிறைய பாடுபட்ட மாதிரி இவர் தன்னுடைய சிறுகதைகள் மூலமா சமூக மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு. இவருடைய சிறுகதை தொகுப்பு ஒன்று நம்ம நூலகத்தில் கிடைக்குது. 100க்கு மேற்பட்ட கதைகள் அந்த சிறுகதை தொகுதியில் இருக்குது. அதில் முக்கியமாக சில சிறுகதைகளை உங்கள்கிட்ட சொல்லணும். கனகாம்பரம், சிறிதே வெளிச்சம், இன்னொன்று குழந்தைகளின் குழு. குழந்தைங்களை வச்சு ஒரு பெரிய விஷயத்தை ரொம்ப சுலபமாக சொல்லியிருப்பார். அந்த குழந்தைங்களுக்கு அப்பா தவறி போயிருப்பார். அவங்க அம்மா நல்ல விசேஷங்களுக்கு வர முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளார முடங்கி இருப்பாங்க. இந்த குழந்தைங்க தான் கிட்ட இருக்க பொம்மைகளை தோட்டத்தில் கொலுவாக வச்சு, அம்மா வா எங்கள் வீட்டு கொலுவுக்கு நீ வந்து நமஸ்காரம் பண்ணிக்கோன்னு சொல்லி கூப்பிடுவான். இந்த குழந்தைங்க மூலமாக பெண்கள் அதுலயும் விதவை பெண்கள் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க வேண்டாம், சமூக வெளியில மத்தவங்க மாதிரி வரலான்றத ரொம்ப சிறப்பா இந்த கதையில சொல்லியிருப்பாரு. இந்த கதை எழுதப்பட்ட வருஷங்கள் வந்து 1902 வரைக்கும் தான் அவர் கதை எழுதியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் ரொம்ப துணிச்சலா ஆண் பெண் உறவை பத்தி, சமூக மாற்றத்தை பத்தி ரொம்ப அற்புதமா எல்லா கதைகள்லையுமே சொல்லியிருப்பாரு. அறிஞர் அண்ணாவின் பிறந்த தினம் செப்டம்பர் 15. அவரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள். அறிஞர் அண்ணா 1963 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரானார். நாடாளுமன்றத்தில் சென்னை மாகாணம் என்பதை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்திட கோரும் தீர்மானம் ஒன்றை அவர் கொண்டு வந்தார். காங்கிரஸ் பலத்தை எதிர்ப்பு தெரிவித்தது. எம் என் லிங்கம் என்ற உறுப்பினர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினால் நீங்கள் என்ன லாபம் அடைந்துவிடப் போகிறீர்கள் என்று கேட்டார். நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு ராஜ்யசபா என்றும், மக்களவைக்கு லோக்சபா என்றும், ஜனாதிபதிக்கு ராஷ்டிரபதி என்றும் பெயர் மாற்றம் செய்திருக்கிறீர்களே, இதனால் நீங்க கண்ட லாபம் என்ன என்று அண்ணா கேட்டதும் காங்கிரஸ் உறுப்பினரிடமிருந்து பதில் ஏதும் இல்லை. முதல்வராக அண்ணா இருந்தபோது அவரின் பேச்சு எதிர்கட்சியினரும் ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு சமயம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்து, மிருக காட்சி சாலைக்கு நான் தந்த ஆண் புலிக்குட்டி சரியாக கவனிக்கப்படவில்லை, ஆனால் எம்ஜிஆர் தந்த பெண் புலிக்குட்டி மட்டும் நன்கு கவனிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட அண்ணா, சம்பந்திகள் இருவரும் உட்கார்ந்து உங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றதும் சபை சிரிப்பால் நிறைந்தது. அண்ணா ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல, தேர்ந்த நடிகரும் கூட. தான் எழுதிய சந்திரோதயம், சந்திரமோகன் போன்ற நாடகங்களில் நடித்தும் இருக்கிறார். புகழ்பெற்ற சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்ற நாடகத்தில் நடிக்க முதலில் ஒப்பந்தமானவர் எம்ஜிஆர். ஆனால் என்ன காரணத்தினாலோ தொடர்ந்து அதில் நடிக்க முடியாத சூழல் உருவானது. அப்போது அந்த கதாபாத்திரத்துக்கு தனது இல்லத்தில் தங்கியிருந்த கணேசன் என்ற நாடக நடிகரை நடிக்க வைத்தார் அண்ணா. அந்த நாடகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு நாள் அந்த நாடகத்தை காண வந்த பெரியார் கணேசனின் நடிப்பை கண்டு வியந்து, நாடகம் நடந்த 2.5 மணி நேரமும் நான் கணேசனை காணவில்லை, சிவாஜியே கண்டேன் என நிகழ்ந்தார். அந்த நடிகர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். பரபரப்பு அரசியல் தலைவர் என பெயரெடுத்தாலும் அண்ணாவுக்குள் ஒரு படைப்பாளி எப்போதும் உண்டு. பொதுக்கூட்டங்களுக்கு சென்றுவிட்டு நேரம் கடந்து வீடு திரும்பினாலும் தன் டைரியில் ஓவியம் வரைவது, ஜோக் எழுதுவது என தனக்கு பிடித்தமானவற்றை செய்து அந்நாளின் டென்ஷனை குறைத்துக் கொள்வார். போராட்டங்களில் கலந்து சிறை செல்லும் போது அண்ணா தன்னை காண வருபவர்களிடம் கேட்கிற விஷயம் ஒன்று புத்தகம், மற்றொன்று வெள்ளைத்தாள். அதில் விருப்பம் போல் படங்களை வரைந்து தள்ளுவார். போர் வீரன், வனம் என அவர் வரைந்த ஓவியங்கள் இன்றும் காண கிடைப்பவை. தன் டைரியில் எழுதி வைத்த ஜோக்குகளில் ஒன்று இது. ஹோட்டலில் சாப்பிட வந்தவர், ஏன்பா வடை இவ்வளவு மோசமா இருக்கு, சின்னதாவும் இருக்கே. பின்ன என்னங்க, மோசமாவும் இருந்து பெருசாவும் இருந்தா திங்க முடியாதுங்களே. அதுதான் அண்ணாவுக்கு மூக்குப்பொடி போடும் பழக்கம் உண்டு. அண்ணாவிடம் ரசித்த விஷயம் என்ன என்று எம்ஜிஆரிடம் ஒரு முறை கேட்டபோது, பொதுக்கூட்டத்தில் மற்றவருக்கு தெரியாமல் லாகவமாக அவர் மூக்குப்பொடி போடும் அந்த சில வினாடிகள் பார்க்க ரசனையாக இருக்கும் என்று பதிலளித்தார். ஆம், அத்தனை ரசனையாக மூக்குப்பொடி போடுவார் அண்ணா. இரவு நெடுநேரம் வரை எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கும் வழக்கம் கொண்டவர் அண்ணா. அதனால் பகல் 10 மணிக்கு மேல்தான் எழுவார். காஞ்சிபுரத்தில் அவரை காண வருபவர்கள் அவருக்காக வீட்டில் வாசற்படியில் காத்திருப்பதை பார்க்கும் அவரது சித்தி, கட்சிக்கு உதயசூரியன் பெயரை வச்சுட்டு ஒரு நாள் அது உதிக்கிறத பார்க்க மாட்டேங்கிறானே என்று குறைபட்டுக் கொள்வார். இதை கேட்டு அந்த இடமே சிரிப்பொலியால் அலரும். 68 மருத்துவக் கல்லூரி மாணவர் ஒருவருக்கும் பஸ் நடத்துனர் ஒருவருக்குமான மோதல் பெரிய பிரச்சனையாகி பேருந்து தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக் செய்தன. அண்ணா தலையிட்டும் பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. மாணவர் சார்பாக அண்ணா மன்னிப்பு கேட்டும் அவர்கள் மனமிறங்கி வரவில்லை. அந்த பேச்சுவார்த்தையின் போது அண்ணா மயக்கமுற்றார். வாயிலிருந்து ரத்தம் வந்தது. உடனடியாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பரிசோதனையில் அண்ணாவுக்கு புற்றுநோய் என தெரிய வந்தது. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணனுக்கும் அண்ணாவுக்குமான நட்பு ஆச்சரியமானது. கலைவாணருக்காக அண்ணா எழுதிய கதை நல்ல தம்பி. கதைப்படி படத்தில் கலைவாணருக்கு ஒரே ஒரு கதாநாயகிதான், அது பானுமதி. அப்போது தன் கணவருடன் தான் நடிக்க முடியவில்லையே என கலைவாணரின் மறைவி மதுரம் கவலைப்பட்டதை அவரின் செயலின் மூலம் தெரிந்து கொண்டார் அண்ணா. அன்றிரவே நல்ல தம்பி படத்தின் கதையில் மதுரத்துக்கென ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி கலைவாணருக்கு ஜோடியாக்கினார் அண்ணா. தனக்கு புகழ் கொடுத்த அந்த படத்துக்கு சன்மானமாக அண்ணாவுக்கு ஒரு காரை பரிசளித்தார் கலைவாணர். காஞ்சிக்கு நேரில் வந்து அதை தந்ததோடு பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவிய காலம் என்பதால் குறிப்பிட்ட காலம் வரை அந்த காருக்கு தேவையான பெட்ரோல் டோக்கன்களையும் கொடுத்தார் கலைவாணர். அரசியல் கட்சிகள் அநாகரிகமாக ஒருவரையொருவர் தாக்கிக் கொள்ளும் நிலைதான் இன்றைய அரசியல். ஆனால் 1967 தேர்தலில் காமராஜர் தோற்ற தகவல் வந்தபோது எதிர்முகாமில் இருந்த அண்ணா கலக்கமுற்றார். காமராஜர் போன்ற அனுபவசாலிகள் தோற்றது நமக்கும் தோல்வி போன்றதே. சட்டமன்றத்தில் அவர் இருந்திருந்தால் நாம் இன்னும் சிறப்பாக செயல்பட அது உதவியிருக்கும் என்று மனம் திறந்து சொன்னார் அண்ணா. வெற்றியை கொண்டாடுகிறேன் பேர்வழி என தோற்றெடுக்கும் காங்கிரஸ் கட்சியை சங்கடப்படுத்தக்கூடாது, கொஞ்ச நாள் கொண்டாட்டங்களை தள்ளி போடுங்கள் என கண்ணியத்தோடு தன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டார். 1957 தேர்தலில் அண்ணாவின் வீட்டு முன் அவரை அருவறுப்புடன் விமர்சித்து எழுதி வைக்கப்பட்டது. இரவில் படிக்க சிரமமாக இருக்கும் ஒரு லாந்தர் விளக்கை வையுங்கள், இதை எழுதியவரின் தகுதியை ஊர் தெரிந்து கொள்ளட்டும் என்றார் தம்பிகளிடம். வாரிசு அரசியல் போன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான விஷயம் இன்று தமிழகம் மட்டுமின்றி இந்திய அளவிலும் சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆனால் அண்ணா தன் வாரிசுகள் எவரையும் அரசியலில் ஈடுபடுத்தியதில்லை, கட்சி விவகாரங்களில் தலையிட வைத்ததும் இல்லை. அண்ணாவின் மறைவுக்கு பின் கருணாநிதி ஒருமுறையும், அதிமுக உருவாகி அக்கட்சி சந்தித்த முதல் தேர்தலான திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்த அண்ணாவின் வளர்ப்பு புதல்வர் பரிமளத்தை அணுகினார். எம்ஜிஆர் அண்ணாவை போன்றே அவரது துணைவியாரும் தன் மகனை அரசியலில் ஈடுபடுத்துவதில்லை என்பதில் உறுதியாக நின்றார். அண்ணா வாழ்ந்த காஞ்சிபுரம் இல்லத்தை 1980 நினைவு இல்லமாக்கியது தமிழக அரசு. திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அன்றைய குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவரெட்டி, இந்த எளிய இல்லத்தில் பிறந்த ஒருவர் பின்னாளில் ஒரு மாநிலத்துக்கு முதல்வரானது என்பது ஜனநாயகம் இங்கு தழைப்பதையே காட்டுகிறது. நான் அண்ணா அளவுக்கு படித்தனல்ல என்றாலும் சாமானியனாகிய நானும் குடியரசுத் தலைவராக ஆனதற்கு நமது ஜனநாயக அமைப்பே காரணம் என்றார். அநேகமாக மாநில முதல்வராக இருந்த ஒருவரின் நினைவு இல்லத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்தது என்பது அதுவே முதல் முறை. திராவிட இயக்க அரசியல்வாதியாக அண்ணாவை பார்த்தாலும் அவர் ஒரு காந்தியவாதியாகத்தான் இருந்தார். எதையும் யாருக்கும் புரியும் வகையில் சொல்வதில் அவர் கெட்டிக்காரர். குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி பேசும்போது பாமரர்களுக்கு புரியும்படி பெருமாளுக்கு 2 பிள்ளைகள் என கூறினார். தீவிர நாத்திகவாதியான அவர் மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக தன் கொள்கைகளை தள்ளி வைத்து கடவுளை துணைக்கு அழைக்கவும் தயங்கவில்லை. அவர் ஒரு ஜென்டில்மேன். இப்படி எத்தனையோ சுவாரஸ்யங்கள் அவர் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கின்றன.
எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு பைதவர் யாவரும் வாழட்டும் என்றே ஆட்டிய இதயம் அது வல்லவா அது வகையவன் காட்டிய வழியல்லவா
மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல நம்மை தன் குரலால் ஆட்சி செய்த கானக்குயில், ஞானக்குயில் என்று எல்லோரும் இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். எம் எஸ் சுப்புலட்சுமி, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி. சிறுமி சுப்புலட்சுமிக்கு அம்மாதான் முதல் குரு. ஆசான் வீணையின் நரம்புகள் சுப்புலட்சுமி விரல் பட்டதும் புத்துணர்ச்சியுடன் சுருதி சேர்ந்தன. இப்படித்தான் ஒரு நாள் சென்னை மாகாண ஆளுநர் சுப்புலட்சுமி அம்மா சண்முக வடிவின் வீணை இசையை பதிவு செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்குமிங்குமாக இரட்டை ஜடையுடன் ஓடிக்கொண்டிருந்தாள் சுப்புலட்சுமி. இங்க வாமா ஒரு பாட்டு பாடேன் என்றார்கள். பாடினால் மொத்த குடும்பமும் ஆச்சரியத்தில் நின்றது. என்ன குரல் இவளுக்கு, அம்மாவையே மிஞ்சிருவா பாரு என்று உச்சி முகர்ந்து கொண்டாடியது. வீட்டிலிருந்து வெளியே வந்து பாடினார், ஊருக்குள் பாடினார், ஊரை விட்டு அடுத்தடுத்த ஊர்களில் பாடினார். மைசூர் மகாராஜாவின் அரண்மனையில் பாடும் அளவுக்கு வளர்ந்தார், உயர்ந்தார். பாடகி சுப்புலட்சுமிக்கு நடிப்பதற்கும் வாய்ப்பு வந்தது. நடித்தார், நடித்து பாடினார், பாடி நடித்தார். அந்த பாட்டில் கிறங்கி போன படத்தின் தயாரிப்பாளர் சதாசிவம் தன் விருப்பத்தை சொல்ல இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். பிறகு சுப்புலட்சுமி எம் எஸ் சுப்புலட்சுமி என்று இசையுலகில் ராணியென உயர்ந்ததற்கு சதாசிவம் என்கிற கல்கி சதாசிவம் என்னும் அன்பு கணவர் உறுதுணையாக இருந்தார். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னே பெண் இருப்பாள் என்பது இங்கே அப்படியே மாறியிருக்கிறது. திரையுலகம், கச்சேரி, தேசப்பற்றி என மூன்று விதமான சூழலுக்குள்ளேயும் புகுந்து புறப்பட்டன எம் எஸ் சுப்புலட்சுமியின் பாடல்கள். பக்தமீரா என்ற படத்தில் அவர் பாடிய பாடல் இன்றைக்கும் நம்மை என்னவோ செய்யும். காற்றில் கலந்து உலாவிக் கொண்டிருக்கும் அந்த பாடல் காற்றினிலே வரும் கீதம். எம் எஸ் பாடல்கள்தான் அன்றைக்கு எல்லா துறைகளிலும் எல்லா தலைவர்களுக்கும் நிம்மதி கீதம். ஜவஹர்லால் நேரு, மவுண்ட் பேட்டன் பிரபு என டெல்லி வரை குரல் சென்று மனதை தன் பாடலின் பக்கம் இழுத்தது. தேசபக்தி பாடல்களை இவர் பாடினார். விலகி விலகி இருந்த இந்தியர்கள் கைகோர்த்து ஒன்றுபட்டார்கள். இறைவனை போற்றும் பாடல்களை பாடினார். பாடலுக்குள் மூழ்கி ஆன்மீக முத்தெடுக்க முனைந்தார்கள் மக்கள். 1944 நிதி திரட்டுவதற்காக பாடினார். பாட்டை கேட்க சென்ற இடங்களிலெல்லாம் பெருங்கூட்டம். திரட்டிய நிதியை கண்டு எல்லோரும் அதிர்ந்து போனார்கள். 2 கோடி ரூபாய் நிதியை திரட்டி தந்தார். அத்தனைக்கும் டாலடிக்கும் அந்த மூக்குத்தியில் இருந்த மதுரை மீனாட்சியே அருள்தர இறங்கி வந்து பாடுவதாக சிலிர்த்ததே காரணம். தெலுங்கு பேசும் ஆந்திராவில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்தில் இன்றைக்கும் தினமும் சுப்பிரபாதம் பாடப்படுகிறது. அந்த சுப்பிரபாதத்தின் சுகந்த குரல் எம் எஸ்இன் காந்த குரல். அலைப்பாயுதே கண்ணா பாடினால் அந்த கண்ணனே பாய்ந்தோடி வருவான். இங்கே குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா என்று பாடினால் நிறைவு 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 என அந்த மலையப்ப சுவாமியை கீழறங்கி வருவான். போகாத ஊரில்லை, ஏறாத மேடை இல்லை, பாடாத இசை இல்லை, வாங்காத பட்டமோ பரிசோ பதக்கங்களோ இல்லை. இசையை ரசிப்போர் இல்லங்களில் சிரித்த முகத்துடன் மங்கள சின்னங்களுடன் அந்த டாலடிக்கும் மூக்குத்தியுடன் இசையின் வடிவமாகவே காட்சி தரும் எம் எஸ் சுப்புலட்சுமியின் புகைப்படத்துடன் கொண்ட ஒளித்தட்டுக்கள் நிச்சயம் இடம் பிடித்திருக்கும். அந்த காந்த குரல் நாயகி, குரலிசை குயில் எம் எஸ் அம்மா என்று போற்றப்படும் எம் எஸ் சுப்புலட்சுமிக்கு 16 செப்டம்பர் பிறந்த நாள். அவரை போற்றுவோம், இசைக்குயிலை கொண்டாடுவோம், இசையரசியை போற்றி கொண்டாடுவோம்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் பாடல்களும் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி அழகுற உதவிய கப்பலோட்டிய தமிழன் அவர்களுடைய பெயர்த்தி அம்மையார் திருமதி மரகதவள்ளி ரங்கநாதன் அவர்களுக்கும், இந்த நாட்டினுடைய தமிழ் ஆசிரியர் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும், அறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களை பற்றியும் அழகுரை எடுத்துரைத்த நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கும் நன்றியினை கூறி நிகழ்ச்சியினை முடிக்கின்றோம். வரும் வாரங்களில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?